வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் சுழற்காற்று. உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ. பூர்வகதை. ராஜராஜ சோழன் என்று சரித்திரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மொழிவர்மனின் தந்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டு தஞ்சை அரண்மனையில் படுத்த படுக்கையாகி கிடந்தார். அருள்மொழிவர்மன் ஈழநாட்டில் சோழப்படைகளுக்கு தலைமை வகித்து போர் நடத்தி வந்தான். சுந்தர சோழரின் மூத்த புதல்வனான ஆதித்த கரிகாலன் காஞ்சியில் இருந்தான். அடுத்த பட்டத்துக்குரியவன் என்று அவனுக்கு முன்னமே இளவரசு பட்டம் கட்டியிருந்தது. சுந்தர சோழரின் பெரிய தந்தை சிவஞான கண்டராதித்தருக்கு மதுராந்தகன் என்று ஒரு குமாரன் இருந்தான். சுந்தர சோழருக்கு பிறகு மதுராந்தகனே பட்டத்துக்கு வர வேண்டுமென்று சோழ சாம்ராஜ்யத்தில் செல்வாக்குள்ள பிரமுகர்கள் சிலர் கருதி அதற்கான பிரயத்தனமும் தொடங்கியிருந்தார்கள். தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையர், தஞ்சைக்கோட்டைத் தலைவர் சின்ன பழுவேட்டரையர், கடம்பூர் செங்கண்ணன் சம்புவரையர், மழபாடி மழவரையர் முதலிய சிற்றரசர்களும் பெருந்தரத்து அதிகாரிகளும் மேற்கூறிய பிரயத்தனத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆதித்த கரிகாலன் காஞ்சியில் பொன் மாளிகை கட்டினான். சுந்தர சோழ சக்கரவர்த்தி காஞ்சிக்கு வந்து அப்பொன் மாளிகையில் சில காலம் தங்கியிருக்க வேண்டும் என்று தந்தைக்கு ஓலை அனுப்பினான். இளவரசனின் ஓலையை எடுத்துக்கொண்டு வல்லவரையன் வந்தியத்தேவன் என்னும் இளம் வீரன் தஞ்சைக்கு புறப்பட்டான். வழியில் கடம்பூர் சம்போரையர் மாளிகையில் ஓரிரவு தங்கிய போது ஆதித்த கரிகாலனுக்கு எதிரான சதியை பற்றி தெரிந்து கொண்டான். சதியில் ஈடுபட்டிருந்த சம்போரையரின் குமாரன் கந்தமாறன் வந்தியத்தேவனுடைய பழைய நண்பன். கடம்பூருக்கு அருகில் வீரநாராயணபுரத்தில் ஆழ்வார்க்கடியான் நம்பி என்ற வீர வைஷ்ணவனை வல்லவரையன் சந்தித்தான். சம்புவரையர் மாளிகையில் நடந்த சதியாலோசனைக் கூட்டத்தை அந்த வீர வைஷ்ணவன் மதில் மேலிருந்து கவனித்து கொண்டிருந்ததை வந்தியத்தேவன் பார்த்தான். பெரிய பழுவேட்டரையர் முதிய வயதில் நந்தினி என்னும் இளம் பெண்ணை மனம் புரிந்து கொண்டிருந்தார். அவளை பற்றி முதலில் ஆழ்வார்க்கடியான் மூலமாக வல்லவரையன் தெரிந்து கொண்டான். தஞ்சை கோட்டைக்கருகில் அவளை பார்த்தான். அவள் கொடுத்த பழுவூர் முத்திரை மோதிரத்தின் உதவியால் கோட்டைக்குள் புகுந்தான். சுந்தர சோழ சக்கரவர்த்தியை சந்தித்து ஆதித்த கரிகாலரின் ஓலையை கொடுத்தான். சதியாலோசனையை பற்றி அரசரிடம் தெரிவிக்க முயன்றும் முடியவில்லை. சின்னப்பழுவேட்டரையர் அவன் மீது சந்தேகம் கொண்டு காவலில் வைத்தார். தஞ்சை கோட்டையிலிருந்து தப்பித்துச் செல்ல வந்தியத்தேவன் முயன்றபோது பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரையில் புகுந்தான். அதே சமயத்தில் அந்த நிலவரை வழியாக கந்தமாறன் மதுராந்தகனை பழுவூர் அரண்மனையில் சேர்த்துவிட்டு வெளியேறிக் கொண்டிருந்தான். சுரங்க வழியின் காவலன் கந்தமாறனுடைய முதுகில் குத்தியதைக் கண்டு வந்தியத்தேவன் அவனை காப்பாற்றி கோட்டைக்கு வெளியே கொண்டு போய் சேர்த்தான். ஆனால் கந்தமாறனோ தன்னை முதுகில் குத்தியவன் தன் நண்பனாகிய வந்தியத்தேவனே என்ற எண்ணத்தில் இருந்தான். தஞ்சை கோட்டையிலிருந்து வந்தியத்தேவன் குடந்தை கருகிலிருந்த பழையாறை நகருக்குச் சென்றான். சோழர்களின் இந்த பழைய தலைநகரில் சுந்தர சோழரின் அருமை புதல்வியாகிய குந்தவை பிராட்டியும் சிவஞான கண்டராதித்தரின் மனைவியாகிய செம்பியன் மாதேவியும் மற்றும் பல அரண்மனை பெண்டிரும் இருந்தனர். ஆதித்த கரிகாலன் குந்தவை தேவிக்கும் ஓர் ஓலை கொடுத்து அனுப்பி அவள் ஏவிய பணியை செய்யுமாறு வந்தியத்தேவனுக்கு கட்டளையிட்டிருந்தான். வழியில் குழந்தை சோதிடர் வீட்டிலும் அரிசிலாற்றங்கரையிலும் குந்தவையை வந்தியத்தேவன் சந்தித்து அவளிடம் தன் இளம் உள்ளத்தை பறிகொடுத்திருந்தான். சோழகுலத்து இளவரசி அவள்தான் என்று அடங்கா வியப்பு அடைந்தான். அவள் பணித்தால் ஏழு கடலையும் கடந்து சென்று எந்த காரியத்தையும் முடித்து வர வந்தியத்தேவன் ஆயத்தமாயிருந்தான். குந்தவை தேவி ஒரே ஒரு கடலை தாண்டும்படியே அவனுக்கு பணித்தாள். இலங்கையில் இருந்த தன் இளைய சகோதரனாகிய அருள்மொழிவர்மனுக்கு ஒரு ஓலை கொடுத்து அனுப்பினாள். பொன்னியின் செல்வ, ராஜ்யத்துக்கு பேரபாயம் வந்திருக்கிறது, உடனே புறப்பட்டு வரவும் என்று அந்த ஓலையில் எழுதியிருந்தது. ஓலையை எடுத்துக்கொண்டு வந்தியத்தேவன் கோடிக்கரையை அடைந்தான். அங்கிருந்து இலங்கைக்கு படகு செலுத்திக் கொண்டு போக ஆள் யாரும் கிடைக்கவில்லை. கலங்கரை விளக்கின் காவலர் தமது குமாரி பூங்குழலியை அனுப்பி வைத்தார். வந்தியத்தேவனை கைப்பற்றுவதற்கென்று வந்த பழுவூர் வீரர்களிடமிருந்து பூங்குழலி அவனை தப்புவித்தாள். இரவில் அவனை படகில் ஏற்றி கொண்டு தானே படகு வலித்து கொண்டு சென்றாள். வந்தியத்தேவன் கடலில் விழுந்துவிட்ட போதும் அவனை அவள் தப்புவித்தாள். இதற்கெல்லாம் பிரதியாக ஒன்று அவனிடம் கேட்டாள். இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு சமுத்திரகுமாரியை நினைவூட்ட வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. பூங்குழலியின் இன்னொரு பெயர் சமுத்திரகுமாரி. ஆதித்த கரிகாலன் பிள்ளைப்பிராயத்தில் நந்தினிக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்திருந்தான். அவனுடைய பெரிய பாட்டியான செம்பியன்மாதேவியின் கட்டளைக்கு இணங்கி நந்தினியை மறக்க முயன்றான். பாண்டியர்களோடு நடந்த இறுதிப்போரில் ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனை கொல்லப்போன சமயத்தில் நந்தினி குறுக்கிட்டு வீரபாண்டியனுடைய உயிருக்காக மன்றாடினாள். கரிகாலன் அதை பொருட்படுத்தாமல் வீரபாண்டியனை கொன்றுவிட்டான். நந்தினியின் இச்செய்கையினால் கலக்கமுற்ற கரிகாலன் உள்ளம் பின்னால் அவள் பெரிய பழுவேட்டரையரை மணந்த செய்தி அறிந்து அதிக குழப்பத்தை அடைந்தது. நந்தினியை மறக்க முயன்றும் அவனால் மறக்க முடியவில்லை. ஆதலின் அருள்மொழிவர்மரை தருவித்து அவனுக்கு இளவரசு பட்டம் கட்டிவிட்டு தான் கடல் கடந்த நாடுகளுக்குச் சென்று சோழ சாம்ராஜ்யத்தை விஸ்தரிக்க எண்ணினான். எனவே தம்பியை அழைத்து வரும் பொருட்டு பல்லவகுலத்தில் வந்தவனும் தன் இன்னோர் அந்தரங்கத் தோழனுமான பார்த்திவேந்திரனை ஈழத்துக்கு அனுப்பினான். பழையாறையில் குந்தவைக்கும் வந்தியத்தேவனுக்கும் நடந்த சம்பாஷணையை ஆழ்வார்க்கடியான் ஒட்டுக்கேட்டு கொண்டிருந்தான். பிறகு அவன் ராமேஸ்வரம் சென்றான். ராமேஸ்வரத்தில் சுந்தர சோழரின் மான்ய மந்திரியான அனிருத்த பிரம்மராயர் அச்சமயம் இருந்தார். ஆழ்வார்க்கடியான் அவரை சந்தித்து தான் கண்டு கேட்டு தெரிந்து கொண்ட விவரங்களையெல்லாம் கூறினான். வந்தியத்தேவன் ஓலையுடன் இழநாட்டுக்கு புறப்பட்டுச் சென்றதிலிருந்து குந்தவை பிராட்டிக்கு பழையாறையில் இருப்பு கொள்ளவில்லை. தஞ்சையில் தந்தை சுந்தர சோழருக்கருகில் தான் இருப்பது அவசியம் என்று கருதி கொடும்பாளூர் இளவரசி வானதியுடன் தஞ்சைக்குச் சென்றாள். தஞ்சையில் நவராத்திரி கொண்டாட்டம் நடந்தது. ஒருநாள் இரவு குந்தவையும் மற்ற ராணிகளும் துர்கையாலயத்துக்குச் சென்றிருந்தபோது வானதி தனியாக அரண்மனையைச் சுற்றி வந்தாள். சுந்தர சோழரின் பரிதாபக் குரல் அந்த நள்ளிரவில், "ஐயோ, உன்னை நான் கொன்றது உண்மைதான். அதற்கு என்ன செய்யச் சொல்கிறாய்?" என்று கதறியதை கேட்டாள். அவருக்கெதிரே நந்தினியைப் போன்ற ஒரு பெண் உருவம் நிற்பதையும் கண்டாள். அங்கிருந்து திரும்பிச் செல்கையில் நடைபாதையில் மூர்ச்சையுற்று விழுந்தாள். பூர்வ கதை.